சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 74 அத்தியாயம். தேவியின் அருள். இந்த தளத்தில் மத சிகிச்சைகள் நடக்க வேண்டும் என்று விரும்பினாய், அப்படியே நடக்க போகிறது. ஆனால் என்னை கைப்பற்றி மன்னனை மிரட்டி கப்பலுக்கு ஆட்களை பெற்று நித்தாப்பி விடலாம் என்று நினைத்தது மட்டும் நடவாது என்று கூறிய மதகுரு இரண்டு வீரர்களை பந்தங்களை பிடிக்க சொல்லி அந்த இரண்டு பந்தங்களுக்கு நடுவில் இளம் சழியனை மண்டியிட்டு உட்காரச் சொன்னார். படைத்தலைவன் அப்படியே உட்கார்ந்ததும் மற்ற 10 வீரர்களையும் சுற்றிலும் காவலாக சூழ்ந்து நிற்கச் சொல்லி தாமும் படைத்தலைவன் முன்பாக மண்டியிட்டு உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு உரத்த குரலில் அரேபிய மொழியில் ஏதேதோ மந்திரங்களை ஓதினார். அவர் மந்திரம் ஓதிய சமயத்தில் வீரர்கள் தலை கவிழ்ந்து பயபக்தியோடு மௌனமாக நின்றனர். அலிமாவும் தலை கவிழ்ந்துதான் நின்று கொண்டிருந்தாள். இருப்பினும் அடுத்த நிகழவிருந்த ஏற்பாடுகளை குறித்து அவள் மனம் பெரும் வேதனைப்பட்டதன் விளைவாக படைத்தலைவன் தலை மீதும் அடர்ந்து கருத்து சுருண்டு தொங்கி கன்னங்களில் விளையாடிய குழல்கள் மீதும் அவள் கண்கள் பதிந்தன. இத்தனை அழகான குழல்கள் இன்னும் கால் ஜாமத்திற்குள் நீக்கப்படுமே என்று நினைத்து உள்ளமுறையினால் அலீமா மதுகுருவை கடத்தி செல்ல முயன்ற போது இவரை பெரிய வீரன் என்று எண்ணி உள்ள மகிழ்ந்தேனே, இதோ பேடி போல் நடுங்கி தலை குனிந்து வணங்கி கிடக்கிறாரே, எத்தனை பரிதாபம்! அல்ல அல்ல, இதல்ல பரிதாபம். இத்தகைய மனிதரிடம் என் உள்ளத்தை பறிகொடுத்தேனே, அதுதான் பரிதாபம். அது கூட அல்ல பரிதாபம். இவரோடு தமிழ்நாடு செல்லலாம், அங்கு எனது ராணியை சந்திக்கலாம் என்று திட்டங்களிட்டேனே, அதுதான் பரிதாபம் என்று ஏதேதோ சொல்லிக் கொண்டு மனம் பொழுங்கிக் கொண்டிருந்த அலீமாவுக்கு வினாடிகள் நிமிடங்களாகி நிமிடங்கள் கால்ஜாமத்தை ஓட்டிவிட்டது கூட தெரியவில்லை. நிமிடங்கள் ஓடியதையோ அவள் கால்ஜாமத்தை நகர்த்திவிட்டதையோ லட்சியம் செய்யாமலே தமது நீண்ட ஜபத்தை முடித்த மதுகுரும்
சீச்சை செய்பவர்கள் வரட்டும்
என்று உத்தரவிட்டு எழுந்தார். அவரோடு இளம்சழியனும் எழுந்திருக்க முயன்றதைக் கண்ட மதுகுரு,
இரு இரு இரு, ஐசிஸ் தேவியின் பூரண கிருபை உனக்கு வரவில்லை. முதலில் உன் தலைமயிர் எடுக்கப்பட வேண்டும். பிறகு நான் மந்திர நீரை தெளிப்பேன். பிறகுதான் இந்த காடன்கள் முடியும் என்று கூறினார்.
ஆனால் அவர் கூறியதை லட்சியம் செய்யாமலே எழுந்து நின்று கொண்ட இளம்சழியன் மார்பில் காவலரின் கத்திகள் இரண்டு தடவின.
மண்டிகிட்டு உட்கார்
என்று மதகுரு கூறியதன்றி காவலரும் அவனை உட்காரும்படி சைகை காட்டினர். மார்பில் தடவி எந்த வினாடியிலும் ஊடுருவி விடக்கூடிய கத்திகளையோ மதகுருவையோ சிறிதும் சட்டை செய்யாத இளம்சழியன் அலீமாவை நோக்கி, அலீமா, தலைமையரை வாங்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல் என்றான். அலீமா ஏதும் புரியாமல் விழித்தாள். மதகுரு சொல்வது எதை எதிர்த்தாலும் அந்த வினாடியிலேயே இளம்சழியன் கொல்லப்படுவான் என்பதை உணர்ந்த அலீமா அவன் சொன்னதை மொழிபெயர்த்து குருவிடம் சொல்லாமல்,
வேண்டாம் வேண்டாம், மண்டிட்டு உட்கார்ந்து விடுங்கள், சிச்சை நடக்கட்டும், இளியல் உங்கள் உயிர் போய்விடும்
என்று கெஞ்சினாள். அவள் குரல் நடுங்கியது, உடல் கூட சற்று ஆடியது. இளம்சொழியன் அவள் திகிலை கவனித்தான். இருந்த போதிலும் கவனியாதது போல சொன்னான்,
நான் சொன்னதை மொழிபெயர்த்து குருவிடம் சொல் என்று.
அடுத்த வினாடி அதிக ஆர்வத்துடனும் குரோதத்துடனும் எழுந்தது மதகுருவின் குரல்.
என்ன சொல்கின்றான் தமிழன்
என்று கேட்டார் மதகுரு. தலைமையரை வாங்க வேண்டிய அவசியமில்லையாம்,
தட்டு தடுமாறி மொழிபெயர்த்தால் அலீமா. மதகுருவின் உணர்ச்சியற்ற முகத்திலும் மெல்ல கோப உணர்ச்சி உதயமானாலும் அதை வெளிக்காட்டாமலே,
காரணம் என்னவா
என்று கேட்டார் அவர்.
சிச்சை இல்லாமலேயே ஐசிஸ் தேவியின் அருள் எனக்கு கிடைத்துவிட்டது. உன் மதகுருவுக்கு தெரியும்படியாக சொல் அலீமா
என்றான் படைத்தலைவன். அலீமா மொழிபெயர்த்தால் அப்புறம் மொழிபெயர்த்து கொண்டே இருந்தாள். மதகுருவும் படைத்தலைவனும் ஒருவரை ஒருவர் நேரடியாக பார்த்து பேச ஆரம்பித்தார்கள்.
ஏன், எங்கள் தேவி உனக்கு பிரசன்னமோ
என்று உக்கிரத்தோடு கேட்டார் மதகுரு. ஆம் என்று பணிவோடு கூறினான் இளம்சழியன்.
எப்பொழுது பிரசன்னம்?
இப்பொழுது மண்டியிட்டு கண்களை மூடிக்கொண்டிருந்த பொழுது.
உன் மனக்கண் முன் தோன்றிவிட்டாளோ?
ஆம் குருவே.
சிகையை எடுக்க வேண்டாம், இந்த நாட்டு மத வழக்கம் படி நடக்க வேண்டாம் என்று உனக்கு விளக்களித்தாளா?
ஆம்.
விளையாடுகிறாயா?
மத விஷயத்தில் நான் விளையாடுவதில்லை.
அந்த மட்டும் நீ புத்திசாலிதான். மன்றீடு, சிச்சை நடக்கட்டும்.
எனக்கு இஷ்டமில்லை.
உன் இஷ்டம் எதுவும் இங்கு நடவாது. கண்ணை மூடிக்கொண்டிருந்த சமயத்தில் உன் புத்தி புரண்டு விட்டது போல இருக்கிறது.
மதகுரு, தவறாக நினைக்கின்றீர்கள். புறக்கண்களை மூடும் போது அகக்கண்கள் திறக்கின்றன. உணர்ச்சியால் பல விஷயங்களை அறிய முடிகிறது.
ஓ, அப்படியா?
அறிந்த பின்புதான் எழுந்திருந்தேன்.
எதை அறிந்த பின்பு?
ஐசிஸ் தேவியின் அருள் கிடைத்து விட்டது என்பதை அறிந்த பின்பு.
வேறதை அறிந்தாய்?
மதகுருவின் பேச்சில் கோபம் மட்டுமின்றி இகழ்ச்சியும் அதிகரித்திருந்தது. ஐசிஸ் தேவி தனது மதத்தில் என்னை சேர்த்துக் கொள்ள இஷ்டப்படவில்லை என்பதையும் அறிந்தேன்
என்றான் படைத்தலைவன்.
தேவியே சொன்னாளா
என்று கேட்டார் மதகுரு.
சொன்னது மட்டுமல்ல, செய்யவும் செய்தாள்.
என்ன செய்தாள்?
படைத்தலைவன் பதிலில் துக்கம் தாண்டவமாடியது. என் நாட்டை விட்டு போய் என்று ஓட்டியும் விட்டாள் என்றான் படைத்தலைவன்.
அப்பொழுதுதான் ஏதோ பெரும் மோசம் நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட மதகுரு சற்றென்று கரை பக்கம் தலையை திருப்பினார். அடுத்த வினாடி,
மோசம், மோசம், தமிழனை வெற்றி போடுங்கள்
என்று கூவினார் மதகுரு. எதற்கும் அசையாத மதகுரு அப்படி திடீரென்று கூக்குரலிட்டதனால் வீரர்கள் செயலற்று போன ஒரு வினாடியில் சரேல் என்று குடிந்து வீரன் ஒருவன் வாளை உருவி திருப்பி நின்ற மதகுருவின் முதுகில் ஊன்றிக் கொண்ட படைத்தலைவர் மற்ற வீரர்களை நோக்கி,
உங்களில் யாராவது ஒருவன் ஒரு அடி நகர்ந்தாலும் மதகுரு பிணமாகி விடுவார், ஜாக்கிரதை
என்று எச்சரித்தது அன்றி,
வாட்களை கீழே போடுங்கள் என்று கடுமையான குரலிலும் உத்தரவிட்டார்.
வீரர்கள் ஒரு வினாடி தயங்கினர்.
நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், நீ ஒருவன் என்ன செய்ய முடியும்
என்றான் ஒருவன் துணிவோடு.
இளம்சழியன் முகத்தில் புன்முறுவல் அரும்பியது. எதற்கும் கானாவின் கோட்டையை பாருங்கள், உங்களை சுற்றி கப்பலிலும் கவனியுங்கள் என்று கூறினான்.
அவன் சொற்படி கானாவின் கரையை கவனித்த காவலர் பிரமை பிடித்து நின்றனர். கானாவின் கரை தூரத்தில் தெரிந்தது. நங்கூரம் எடுக்கப்பட்ட மரக்கலம் அதிவேகமாக தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது. காவலர் தங்களை சுற்றிலும் ஒருமுறை கண்களை ஓட்டினார்கள். பந்தங்கள் அவர்களுக்கு வெகு அருகே இருந்ததால் கப்பலின் ஓரங்கள் முதலில் தெளிவாக தெரியவில்லை. இருளில் இருந்து வெளிச்சம் இருக்கும் பிரதேசத்தை பார்க்கலாம், வெளிச்சத்திலிருந்து இருட்டு பிரதேசம் தெரியாதல்லவா? ஆகவே உள்ள நிலையை புரிந்து கொள்ள ஊன்றி கவனிக்க வேண்டியதாக இருந்தது காவலருக்கு. அப்படி ஊன்றி கவனித்த போதுதான் மரக்கலத்தின் ஓர பலகைகளில் தங்களை சுற்றி பலர் வேல்களை தாங்கி நின்றது தெரிந்தது. சிறைப்பட்டிருப்பது தமிழன் அல்ல, தாங்கள் தான் என்பதை புரிந்து கொண்ட மதகுருவின் படை வீரர்கள் எல்லையற்ற கலவரமடைந்து படை தலைவன் உத்தரவுப்படி கத்திகளை கீழே எறிந்தனர். இருளில் இருந்து வெளிவந்த ஹிப்பாலஸ் சுற்றிலும் வேல் தாங்கி நின்ற வீரர்களை விட்டு அந்த கத்திகளை எடுக்க சொன்னார். பிறகு மதகுருவின் காவலரை நடத்தி கொண்டு போய் மரக்கலத்தின் ஒரு மூலையில் வளைத்து நிறுத்தும்படி உத்தரவிட்டார். காவலர் அப்புறப்படுத்தப்பட்டதும் மதகுருவின் முதுகில் ஊன்றியிருந்த கத்தியை அகற்றிய படைத்தலைவன்,
மதகுரு மன்னிக்க வேண்டும், எந்த மதத்தையோ மதத்தை சேர்ந்தவர்களையோ அவமதிப்பது தமிழர் பண்பாடு அல்ல, ஆனால் நான் இருந்த நிலையில் வேறு வழி இல்லை என்று பணிவோடு சொன்னான்.
மதகுரு எதுவும் புரியாமல் விழித்தார். பிறகு வேகத்தோடு எட்ட சென்று கொண்டிருந்த கானாவின் விளக்குகளை ஏறெடுத்து பார்த்த மதகுரு பெருமூச்சறிந்தார்.
தேவி உன்னை சும்மா விடமாட்டாள், இளியாசுவும் சும்மா விடமாட்டார்
என்று கூறினார் குரலில் ஆத்திரம் துணிக்க. நிராதரவான அந்த நிலையிலும் தைரியத்தை காட்டிய மதகுருவை மரியாதையுடன் நோக்கிய படைத்தலைவன்,
மதகுருவே, இளியாசுவை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஐசிஸ் தேவி கருணை வாய்ந்தவள். தேவியை நான் மறக்க மாட்டேன், தமிழகம் சென்ற பின்பு மறக்க மாட்டேன். தெய்வம் கருணையின் சொரூபம், அது எந்த உருவில் இருந்தாலும் அதர்மத்திற்கு இடம் கூடாது. இது பாரத நாட்டு வேதாந்தம், தமிழர்களின் தனி சித்தாந்தமும் இதுதான். தேவி கருணை வாய்ந்தவள் மதகுருவே, அவள் பெயரால் இனியாவது கட்டாய மதமாற்றம் வேண்டாம்
என்ற மதகுருவுக்கு யோசனை சொல்லவே சீற்றம் கொண்ட மதகுரு,
உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை, என்ன என்ன செய்வதாக உத்தேசம்
என்றார் கடும் கோபத்தோடு.
காலையில் சொல்கின்றேன்
என்றான் படைத்தலைவன். மேலும் மதகுருவை அழைத்துச் சென்று பாதுகாக்கும்படி ஹிப்பாலஸிற்கு உத்தரவிட்டான். அலிமாவை அழைத்து கொண்டு தளத்தில் இருந்த கொள்ளை தலைவன் அறைக்கு சென்று அருங்கிருந்த பஞ்சனையில் அவளை உட்கார வைத்து அதுவரை மறைக்கப்பட்டிருந்த விளக்கையும் வெளியே எடுத்தான். அறை பூராவும் சூழ்ந்த விளக்குளியில் பிரமை பிடித்து உட்கார்ந்திருந்த அலிமாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்ட இளம்சழியன் அவள் முகத்தில் இருந்த வியப்பையும் பிரமிப்பையும் கண்டு,
என்ன அலிமா அப்படி பார்க்கிறாய்
என்று வினவினான்.
பிரம்மை பிடித்திருக்கிறது
என்று மெல்ல தட்டு தடுமாறி பேசினாள் அலிமா.
உலகமே ஒரு பிரம்மைதான் அலிமா
என்றான் இளம்சழியன்.
எப்படி மதகுருவை ஏமாற்றினீர்கள்
என்று கேட்டாள் அலிமா. மெல்ல மெல்ல விவரித்தான் படை தலைவன். அவன் விவரிக்க விவரிக்க மேலும் பிரம்மை அடைந்த அலிமாவுக்கு அவன் விஷயத்தை சொல்லி முடித்ததும் உணர்ச்சிகள் கரை புரண்டு ஓடின.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.